கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துக்களோடு, விசேஷமாக இந்த நல்ல நாளிலும் அவருடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய கூட்டத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிற நம்முடைய தேவனுக்கு நம்முடைய அநேக நன்றிகளை ஏற்றுக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஈரோட்டில் எங்களோடு கூட இருக்கக்கூடிய உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு திருநெல்வேலி பட்டணத்தில் இருந்து தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில் பிரவேசிச்சிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ஈரோட்டு சகோதர சகோதரிகளுக்கும் விசேஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தேவனுடைய கிருபையில துவங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டம் கண்டிப்பா தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மரணப்பரியந்தம் இந்த அழைப்பில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு தேவன் எல்லா உதவிகளையும் செய்து வழிநடத்த வேண்டும் என்ற அந்த விண்ணப்பங்களோடு, விசேஷமாக இன்றைக்கு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, ஒரு மாதத்துக்கு முன்பு அதே போன்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற தூத்துக்குடியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் போன்ற புதிய சகோதர சகோதரிகளுக்கு பிரயோஜனம் உண்டாகும் படிக்கு இன்றைக்கு நாம ஒரு தலைப்பு நாம தியானிக்கிறோம். இது ஏன் நாம் சொல்கிறோம் என்றால், இந்த பாடம் ஏற்கனவே நம்ம கன்வென்ஷன்ல எடுத்திருக்கிறோம். ஆகிலும் நாம் திரும்ப கேட்பது நமக்கு ஆசீர்வாதமாகவே தேவன் அமைத்து தருவார் என்று விசுவாசிச்சு, விசேஷமாக நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு இதை தேவன் ஆசீர்வதிச்சு தர நாம ஜெபித்துட்டே நாம இந்த வாய்ப்புக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். நாம் ஒரு பரிச்சயமான வசனத்தில இருந்து ஆரம்பிக்கலாம். ரோமர் 12:1 சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அடிப்படை வகுப்பினுடைய 2 முழுவதும் இந்த வசனத்தை நாம அதிகமாக நாம் தியானிச்சிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு நல்லா தெரியும். பலியின் ஜீவியத்துல நாம பிரவேசிப்பதற்கான ஒரு அழைப்பு இந்த வசனத்துக்குள்ள இருப்பதை நாம அறிஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை தொட்ட வசனம், அந்த வசனத்தை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் படியே ஏற்ற வேளையில தேவன் இடத்துல அந்த பலியினால் ஆன உடன்படிக்கை செய்துட்டு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக நாம் இன்னைக்கு இருக்கிறோம். சோ இந்த வசனத்தை புரிஞ்சு கொண்டு நம்மை நாம தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிச்சிருக்கிறோம். இன்னைக்கும் கூட 8 சகோதர சகோதரிகள் அந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, இதோடு நாம் நிறுத்துவதல்ல. சோ செய்து கொண்ட அந்த பொருத்தனையை கண்டிப்பா நம்முடைய திராணிக்கு தக்க அளவுல தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற வாய்ப்புகளின் மத்தியில நம்மால் ஆன பலிகளையும் கூட ஏறெடுக்கிறவர்களாகவே நாம் யாவரும் காணப்படுகிறோம், காணப்பட வேண்டும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிற அந்த பலியின் ஜீவியத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய சகோதர சகோதரிகள் நாம் செய்கிறோம். சிலர் தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய ஊழியங்களிலும் போதகர்களாக இருந்து, அநேகர் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு உடன் வேலையாட்களாக எல்லா விதத்திலும் தங்களுடைய அர்ப்பணிப்பை ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பயணங்கள்ல இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் சபையினுடைய வளர்ச்சிக்கான காரியங்கள்ல தங்களை அர்ப்பணிச்சவங்களா இருக்கிறாங்க. சிலர் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல, மொழிபெயர்ப்பு வேலைகள்ல, இவ்விதமாக நமக்கு தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற வாய்ப்புகளை கண்டறிஞ்சு அந்த வாய்ப்புகளின் மத்தியில நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறோம். ரோமர் 12:1 ஏற்படுத்தின தாக்கம். சோ அந்த பலியினால் ஆனந்த உடன்படிக்கையில அந்த பலியை நாம் நிறைவேற்றி கொண்டு நாம் அங்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கரங்கள்ல ஒரு சிறு பாத்திரங்களாக நாம் இருந்து செய்கிறோம். இவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பா இது செய்ய வேண்டும். நாம் செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார், நன்றி சொல்லணும் தேவனுக்கு. அதே மாதிரி இன்றைக்கு நுழைந்திருக்கிறார் நம்முடைய அருமை சகோதர சகோதரிகள் கூட இதே பலியின் ஜீவத்தில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அழைப்புக்குள்ள நாம பிரவேசிச்சோம். நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எந்த வாய்ப்புனா தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தணும், அவருக்காக நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கணும், புரிந்து கொண்டு அந்தந்த வாய்ப்புகள்ல சகோதர சகோதரிகள் இது செய்யணும். சோ ஏற்கனவே செய்திருக்கிற சகோதர சகோதரிகள் செய்து கொண்டு இருக்கிறோம் தேவ கிருபையில. சோ புதிதாக நுழையக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதே சிந்தையில தொடர்ந்து அவங்களுடைய ஜீவியத்தையும் அவங்க ஏறெடுக்கணும். இதெல்லாம் நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இதெல்லாம் தேவனுடைய பார்வையில விசேஷமான காரியங்கள். கண்டிப்பா தேவன் இதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தேவன் கிட்ட இந்த விஷயங்கள்ல கடன்பட்டவர்களா நாம் அங்க இருக்கிறோம். அது நாம் செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருப்போம். அவைகளை செய்யும் பொழுது மாத்திரமே அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் அங்க இருப்போம். சோ இந்த விஷயங்கள் ஒரு முன்னுரையாக நாம் அங்க பார்த்தாலும் இன்னைக்கு அருமை சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் சில விசேஷமான வசனங்கள்ல இருந்து தேவன் நம்மிடத்துல நம்முடைய வலியின் ஜீவியம் எதிர்பார்க்கிறார் நிச்சயமா. அதனால் நாம் கண்டிப்பா அதை அவைகளை செய்யணும் நிச்சயமா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. முதல் நாம் அதை நம்ம புரிஞ்சவர்களாக இருந்து நிறைவேற்றும். ஆனாலும் தேவன் நம்மிடத்துல விரும்பக்கூடிய இன்னும் சில விசேஷமான விஷயங்கள், இன்னும் சில அடிப்படையான அதே சமயம் மிக 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 முக்கியமான விஷயங்களுக்கு நம்முடைய கவனங்களை நாம் திருப்பி நாம பார்க்கலாம். தேவன் சில வசனங்கள்ல பலி விசேஷமானதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதாக இருந்தாலும், அதை நாம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருந்தாலும், அதே சமயத்தில் அந்த பலிகளை காட்டிலும் சில விசேஷமான காரியங்கள் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சோ அந்த விஷயங்களுக்கு நம் கவனத்தை திருப்பலாம். முதல் வசனம் ஒன்று சாமுவேல் 15:22 நாம் வாசிக்க போது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீதிமொழிகள் 21:3 பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஹோசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை அல்ல தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இந்த மூன்று வசனங்கள் நமக்கு நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வசனங்கள். இந்த மூணு வசனங்கள்ல தேவன் விரும்பக்கூடிய விசேஷமான காரியங்கள் பத்தி நம்ம கிட்ட பேசுறார். அவர் சொல்லும் போதே அவருடைய வார்த்தைகள்ல பலியை பார்க்கிலும் நீதி மன்னிக்கணும், பலியை பார்க்கிலும் முதல்ல கீழ்ப்படிதல், அடுத்து நீதி, அப்புறம் இரக்கம், மற்றும் தேவனை அறிகிற அறிவும் தேவன் அங்க விரும்புகிறார். அதனால் தான் நம்ம அந்த விசேஷமான வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அதையே நம்ம பாடத்தினுடைய தலைப்பாக அங்க வைத்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு பலியின் ஜீவியம் மிக அவசியம், மிக மிக அவசியம். ஆனாலும் பலியை பார்க்கிலும் தேவன் நம்மிடத்தில் கீழ்ப்படிதல், நீதி, இரக்கம், தேவனை அறிகிற அறிவை விசேஷமாக எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அப்படி ஏன் தேவன் இந்த நான்கு காரியங்களை விசேஷமா பலியினால் உடன்படிக்கை செய்து பலிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட அந்த பலியை பார்க்கணும் கேட்கணும். அப்போ இதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தேவன் அவரு சொல்லும் போது நான் இதை காட்டிலும் இதை நான் விரும்புறேன், சோ ஒரு விஷயத்த காட்டிலும் இன்னொரு விஷயத்த அவர் பிரிஃபர் பண்றார், ரொம்ப விரும்புறார். ஆனா ரெண்டுமே முக்கியம். இன்னும் சொல்ல போனா சமம். ஆனா என்ன சொல்ல வரார்னா, இதை பார்க்கிலும் இதுன்னு சொல்ல வரும்போது ஆக்சுவலா தேவன் என்ன சொல்ல வரார்னா, ஒன்னு செஞ்சுட்டு ஒன்னு மேல கவனம் வச்சுட்டு அதே போல முக்கியமான இன்னொரு விஷயத்த தவறவிட்டுறாரு. இதன் மேல எவ்வளவு கவனம் உள்ளவர்களா இருந்து இந்த பலிகளை நீங்கள் செலுத்தி கொண்டு வருகிறீர்களோ அதே கவனம் இன்னொரு விஷயத்துக்கும் அதே அளவுல நீங்க கொடுக்கணும். மறந்துட வேண்டாம், கவனக்குறைவா இருந்துட வேண்டாம், உதாசீனம் உள்ளவங்களா போயிட வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். சோ அப்பதான் இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துற பலியை பார்க்கணும். சோ பெட்டர் தென் சாக்ரிஃபைசஸ். இந்த நான்கு விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ ஏன் வந்து தேவன் இந்த மாதிரி சொல்லணும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், நீதி, இரக்கம், தேவனை பற்றி அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் சொல்லணும். பாருங்க, இந்த பலி செலுத்துறது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சு குழந்தைகளா நாம பிரவேசிச்சு நாள் நாள் வளர்ச்சி அடையும் பொழுது வளர்ச்சியினுடைய கிரியைகளாக நம்ம இடத்துல வெளிவரக்கூடிய விஷயம் இந்த பலிகள். அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகணும், நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா போகும். ஆனா ஒரு வளர்ச்சி ப்ராசஸ்ல இருக்கும் போது, ஒரு வளர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை கிட்ட இந்த பலிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகிற ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, இந்த பலிகள் இது நம்முடைய வளர்ச்சியின் காலத்துல நம்ம இடத்துல அங்க வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் நாம கூட இன்னைக்கு இந்த ஒரு தலைப்பு நாம் எடுக்கணும், ஒருவேளை தேவன் கூட ஏன் இந்த மாதிரி அங்க பேசுறாருன்னா, காரியம் இதுதான். சோ இப்படி பலிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுப்பது அவசியம் என்பது புரிஞ்சு அதை ஏறெடுத்து அதுலயே நாம கவனம் செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த வளரக்கூடிய நிலையில சில முக்கியமான விஷயங்களை தவற விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிய மேலும் அது முன்னோக்கி கொண்டு போகாமலே தடை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். வளர்ச்சியில நாம வந்து கொண்டு இருக்கும் போது எந்தெந்த விஷயங்களுக்கு கவனமா இருக்கணும், அதுதான் தேவன் நமக்கு அந்த வசனங்கள்ல டைவர்ட் பண்றார். நமக்கு மறுபடியும் மேற்கோள் காமிச்சு பேசுறார், இத மறந்துடாதீங்க, இத விட்டுடாதீங்க, இத உதாசீனப்படுத்தாதீங்க, ரொம்ப முக்கியம், பலி போலவே ரொம்ப முக்கியம், விட்டுடாதீங்க. அதுதான் தேவனுடைய இன்டென்ஷன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த வசனங்கள் அங்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாம ஒரு சின்ன விஷயங்களை எடுக்கலாம் வாழ்க்கையில. பாருங்க, ஒரு செடி நாம விதைக்கும் போது ஒரு செடிக்கு பல ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு செடி அது விதையா விதைக்கப்பட்டு செடியா வளர்ந்து மரமாகி தலைச்சு நிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. எந்த நிலையில அதுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும், விதையா மண்ணுக்குள்ள இருக்கும் போதா அல்லது மரமாகி நல்லா தளைச்சு நிக்கும் போதா? ரெண்டு சமயமும் கொடுக்க தேவையில்லை. இந்த ரெண்டு நிலைகளையும் காத்து மழை எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த விதை மண்ணுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும், வேலைகள் நல்லா நடந்துட்டு இருக்கும். அல்லது மரணாண்டுக்கு அப்புறம் எந்த காத்து எந்த புயல் வந்தாலும் கூட தைரியமா நிற்கும். ஆனா நாம பார்த்தோம், இடையில இருக்குது ஒரு காலப்பகுதி. அந்த விதை ஒரு மரமாகுவதற்கு செடியாக தளைச்சு வரக்கூடிய அந்த வளர்ச்சி பருவம் அங்கதான் நம்ம பார்ப்போம். கார்டன்ல வீட்டுல அந்த மாதிரி ஒரு இளம் செடியா இருக்கிறவைகளுக்கு தான் நம்ம சுத்தி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வேலி இல்லாட்டி ஏதாவது ஒரு போடுவோம். எதுக்கு? அது தேவையில்லாத மிருகங்கள்னால அது வந்து கடிச்சு போட்டுறக்கூடாது, அதுக்கு ஆபத்து இருக்குது. காத்து மழை வந்து அது வேரோட பிடுங்கப்பட்டுடக்கூடாது. சோ அப்போ ஒரு சாதாரண ஒரு செடியினுடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா, அது வளரும் பொழுது நாம் அதுக்கு அதிக கவனம் கொடுக்கணும், அதிக பாதுகாப்பு நாம் அங்க கொடுக்கணும், நாம் செய்கிறோம். அதே விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையிலும், அதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். சோ ஆவிக்குரிய ஜீவிகளாக நாம புதுப்பிக்கப்பட்டு புதிய சிருஷ்டியாக உயர்த்தெடுதல்ல பிறக்கிறதுக்கு இடையில நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிறைவேறக்கூடிய அந்த காலங்கள்ல பலிகள் செலுத்துவது ரொம்ப அவசியம். அதே போல அந்த பலிகள் செலுத்தும் போது நாம இன்னும் சில விஷயங்களை ரொம்ப கவனமா பிடிச்சுக்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை தவற விட்டுட்டோம்னா நம்முடைய வளர்ச்சிக்கே ஒரு மிகப்பெரிய பாதகம் உருவாக வாய்ப்பு. இதுதான் இந்த வசனங்கள்ல நாம அங்க பார்க்கிற விஷயம் சகோதர சகோதரிகள். அதனால்தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலிகள் செலுத்த வேண்டியது பற்றி அநேக கட்டளைகள் கொடுத்திருந்தாலும் அவரு இன்னொரு விஷயத்தை பத்தியும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறார். வசனம் நீங்க வாசிக்கலாம், எரேமியா 7:22-23 வசனங்கள்.
நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திற்கு அழைத்து வந்த நாளிலே சகல வழியை குறித்தும் மற்ற வழிகளை குறித்தும் நான் அவர்களுடன் பேசினதையும் கட்டளை பார்த்தியும் என் வாக்குக்கு செய்யப்படுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் படித்து நடவுங்கள் என்கிற விஷயத்தையே
வரிகளுக்கான கட்டளைகளோடு விசேஷமா அவர் கேட்கிற விஷயம் பத்தி சொல்றாரு. முதல்ல என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, சில அடிப்படை விஷயம் கவனம் செலுத்தணும். நீங்க பலி செலுத்துங்க, ஆனா ரொம்ப முக்கியமா என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, அதன்படி நடக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே நிதானிச்சு கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். சரிதான், இந்த வசனத்துல நாம் அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகள். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக இடங்கள்ல நம்ம பார்த்த 4 வசனங்கள்ல தேவன் அங்க சொன்னார், பலியை பார்த்திலும் இவைகள், பலியை பார்த்திலும் அவைகள். ரொம்ப முக்கியம், ரொம்ப விசேஷம், நான் விரும்புற அங்க தேவன் சொல்லியிருக்கும் போது அதே விஷயங்களை புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவருடைய குமாரன் நம்முடைய தலை கர்த்தர் இயேசு அவரு கூட கோடிட்டு காண்பிக்கிறார். தேவன் என்ன விஷயங்கள் பழைய ஏற்பாட்டுல அங்க இஸ்ரேலுக்கு சொல்றாரோ அதே விஷயங்களை கர்த்தர் இயேசு மறுபடியும் ரெஃபர் பண்ணி காமிக்கிறாருன்னா ரொம்ப விசேஷம் அந்த பகுதிகள். இப்ப இதே விஷயங்களை கர்த்தர் இயேசு எங்க சொல்றார், வசனம் வாசிங்க, மத்தேயு 9:13 வசனம். பாருங்க அங்க சீஷர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசு பேசும் போது பழைய ஏற்பாட்டுல அந்த வசனம் இருக்கு, பலியை பார்க்கிலும் இவைகள் சொல்லிருக்கு. ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம் போய் கற்றுக்கொள்ளுங்க நீங்க. சோ கிரைஸ்ட் அங்க சொல்லும் போதே சகோதர சகோதரிகளே இதே வசனங்களுக்கு சீஷர்களுடைய கவனத்தை அங்க திருப்புறார். காரணம் இல்லாமையா, விசேஷம் இல்லாமையா? கண்டிப்பா விசேஷம் இருக்கும். அதுதான் நாம் இன்னைக்கு செய்யறோம். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு வசன பகுதி, இவ்வளவு முக்கியமான ஒரு வசன பகுதி. சோ பலியின் உடன்படிக்கையில பலிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிற, செய்துட்டு இருக்கிற, செய்ய போகிற சகோதர சகோதரிகள் கண்டிப்பா அவைகளுக்கு சரிசமமா இன்னும் சில முக்கியமான பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ ஜீவித்துல சில அடிப்படை கொள்கைகளை நாம என்னைக்குமா மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமா பலியும் ஜீவியம் வாழ்றோம், பலி ரொம்ப முக்கியம், அதை நம்ம கவனம் செலுத்துறோம்னு சொல்லிட்டு அவைகளை தேவ சித்தத்தின்படி செய்துட்டு ஆனா இன்னும் சில விஷயங்கள்ல அந்த சித்தத்தை மறந்து போயிடுகிறோம். அதனால தான் இந்த வசனங்களை நாம் இன்னைக்கு அங்க நாம் எடுக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ பலியை பார்க்கிலும் என்று சொல்லி வசனங்கள்ல நாம பார்க்கக்கூடிய அந்த 4 விஷயங்களை சற்று தியானிப்போம். முதல்ல பலியை பார்க்கிலும் கீழ்படிதல். சோ கீழ்படிதல், தேவன் பலியை பார்க்கிலும் விசேஷமான நம்ம இடத்துல எதை பார்க்கிறார், சில தருணங்கள்ல, சில தருணங்கள்ல பலி செலுத்த இருக்கட்டும், முதல்ல கீழ்படினும். அதுதான் தேவன் அங்க சொல்றார் அந்த வசனத்தின் மூலம். சில விசேஷமான தருணங்கள்ல நான் உங்க பலி பார்க்கறது இல்ல, அதற்கு முன்பே உங்களுடைய ஒபீடியன்ஸ் கீழ்படிதல் பார்க்கிறேன். ஏன் கீழ்படிதல் ரொம்ப அவசியம், நாம அங்க பார்க்கணும். சோ பலியை பார்க்கிலும் கீழ்படிதல், இந்த ரெண்டு வார்த்தை கொஞ்சம் நம்ம தியானிச்சோம்னா நல்லது. பலினா என்ன, கீழ்படிதல்னா என்ன, சாக்ரிஃபைஸுக்கும் ஒபீடியன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சோ சாக்ரிஃபைஸ், பலி நம்ம சொல்ல போறிய ஸ்டெப் பியாண்ட் மியர் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதலுக்கு அடுத்தபடியான நிலைதான் பலி செலுத்துற விஷயம். ஆனா கீழ்ப்படிதலுக்கு அடுத்து வர்றது பலி, a privilege beyond obligation. அப்படி பலி செலுத்துவது என்பது கடமை இல்ல, ஸ்லாக்கியம். சில விஷயங்கள் பேசுவோம், கடமை இல்ல, ஸ்லாக்கியம். அது இட் இஸ் வாலண்டரி, நாட் அ கமாண்ட். சோ பலி என்று சொல்லும் போது, சாக்ரிஃபைஸ் என்று சொல்லும் போது, அது விருப்பப்பட்டு நாம் செலுத்த வேண்டியது, மாறாக ஒரு கட்டளை இல்லாது நம்ம மேல. நீங்க விரும்பினா வந்துட்டா, சிலுவை எடுத்துட்டா, அந்த பலி விருப்பப்பட்டு செய்யுங்க, விரும்பல விட்டுடுங்க. சோ இது வாலண்டியரியா தேவன் நம்ம கிட்ட கேக்குது. நாம மனம் புகுந்து நாம தேவனுக்கு கொடுக்கிற விஷயம், அது கட்டளை இல்லை. சரி, அப்போ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்ன? கீழ்படிதல் a duty towards God. கீழ்படிதல் என்று சொல்லும் பொழுது இது தேவ நேரத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை. கடமைக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கடமை கண்டிப்பா செய்தே ஆகணும், நோ எக்ஸ்கியூஸ், வேற வாய்ப்பு இல்லை. ஆனா ஸ்லாக்கியம் நீங்க விரும்பினா பயன்படுத்தும். அப்போ கீழ்படிதல் வார்த்தையை பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அது நாம கண்டிப்பா தேவன் இடத்துல நிறைவேற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை. இது வந்து நம்ம வாய்ப்புக்கு தேவன் விடுறது இல்ல, கட்டளை போடுறார். இட் இஸ் நாட் வாலண்டரி ஒபீடியன்ஸ். விரும்புனா கீழ்படிங்க, இல்லாட்டி பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்ல, மாறாக அது கட்டளை. நீங்க கண்டிப்பா என்னுடைய பிரமாணங்களுக்கு நீங்க கீழ்படிச்சே ஆகும். அப்ப சகோதர சகோதரிகளே பாருங்க, இப்போ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தேவன் சொல்லுவதனுடைய அர்த்தம் நமக்கு அங்க புரியுறத நம்ம அங்க பார்ப்போம். ஆனா நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல பாருங்க, இப்ப நாம விதவிதமான நிலைகள்ல இருக்கக்கூடிய சகோதரர்களாக இங்க வந்து குழுமி இருக்கிறோம். சோ புதிதாக அந்த அழைப்புக்குள்ள நுழைஞ்சிருக்கிற அருமை சகோதர சகோதரிகள், ஏற்கனவே நுழைஞ்சு அதுல பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் அங்க இருக்கிறோம். சோ நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த அழைப்புல. சோ நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, சில சமயங்கள்ல சோ நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியம் புரிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவோடு கூட பலியாகக்கூடிய ஸ்லாக்கியம் அது ரொம்ப முக்கியங்கிறது கூட புரிஞ்சு நாம் அதுல கவனம் செலுத்தவர்களா இருக்கிறோம் நாமோ. ஆனா சில சமயங்கள் என்னன்னா, அந்த மாதிரி அந்த பலி விஷயத்துல நாம உறுதியா இருந்துட்டு சில தேவனுடைய நேரடியான கட்டளைகள், தேவன் நம்மிடத்துல கண்டிப்பா நாம் செய்தே ஆக வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கிற கட்டளைகளை நாம முதலாவது கவனிக்கிறதுக்கு தவறிடுவோம். சோ அப்பதான் இந்த வார்த்தைகளை தேவன் நம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர. சோ மகனே மகளே, சில சமயங்கள்ல உங்கள் பலி எனக்கு சந்தோஷதா, ஆனா அந்த பலியோடு கீழ்படிகள் இல்லைன்னு நான் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த பலிய பார்க்கலாம், நீங்க கீழ்படிஞ்சா முதல்ல பெஸ்டா இருக்கும். பலி செலுத்துறது பார்க்கணும், நீங்க முதல்ல அந்த அடிப்படையான என்னிடத்துல நீங்க நிறைவேற்ற இந்த கட்டளையான கீழ்படிகள் காமிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி கீழ்படிச்சு கீழ்படிஞ்சு அதோடு பலி ஏற்படுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சோ இதுதான் அந்த வசனங்கள்ல உள்ள அந்த அர்த்தம் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த விஷயத்துல சோ தேவனுடைய அந்த கட்டளைகளை நாம் கவனத்துல கொள்ளாம பலி செலுத்துவது அவர் அங்க பிரியமே அங்க இல்ல சகோதர சகோதரிகள். சோ அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுல இருந்து மரண பரியந்தம் இருக்க வேண்டியது அவசியம். சோ கண்டிப்பா இந்த பலியின் ஜீவிதத்துக்குள்ள புதிதாக நுழைந்திருக்கிற நம்முடைய அருமை சகோதர சகோதரிகள், சில முக்கியமான அடிப்படை கொள்கைகள் பக்கம் நம்ம கவனத்தை திருப்புறது அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று இந்த ஒரு தலைப்பு இன்னைக்கு உங்கள் மத்தியில நம்ம அங்க பேசுறோம். சோ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஏன்னா வசன வாசிங்க, எபேசியர் 5:15.
நீங்கள் போல நடக்காமல் போல கவனமா நடந்து கொள்ள பார்த்து
சோ ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். சோ கவனம் இருக்கட்டும் நம்முடைய இந்த அருமையான பிரயாணத்துல. சோ அப்போ நாம கவனிப்போம், ஏன் தேவன் இந்த விஷயங்களை எதிர்பார்க்கிறார். சோ முதல்ல நம்ம இடத்துல கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ ஜீவியத்துல தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம் சோ கீழ்ப்படிதல். சோ கீழ்ப்படிதல் நாம் எந்தெந்த விஷயத்துல நாம் ஏறெடுக்கணும், எந்தெந்த விஷயத்துல நம்முடைய கீழ்ப்படிதல் அங்க இருக்கணும் கண்டிப்பா. சோ முதல் விஷயம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கைய கட்டுப்படுத்தக்கூடிய சில கட்டளைகள் வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவன் நம்ம கிட்ட சொல்றார், சோ தீமையை விட்டு விலகிட்டு நன்மை செய்ய பாருங்கள். வசனத்துல அங்க சொல்லும் போது அது ஒரு நேரடியான கட்டளை. நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா முதல் விஷயம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தீமையை விட்டு விலகுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல எவ்வளவு தீமை லிஸ்ட் வந்து நம்ம உங்களுடைய ஆப்ஷனுக்கு விடுறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் எவ்வளவு விதமான தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம குறிக்கிறோம், நம்ம லிஸ்ட் போட்டுக்கலாம். சோ இந்த தீமைகள் எல்லாம் முதல்ல விட்டு விலகிடுங்கன்னா அது கட்டளை. சோ விட்டு விலகிடுங்க, அப்படி விலகிட்டு அந்த விலகின நிலைமையில நின்றுட்டு, தீமை செய்யற நிலைமையில இல்ல, விலகின நிலைமையில இருந்துட்டு நன்மை செய்ய நாடுங்கள். சோ இது கட்டளை. சோ அப்ப நம்முடைய முதல் தனிப்பட்ட ஜீவியத்துல கண்டிப்பா பாவ காரியங்கள் நிறைய பேசிருக்கிறோம் அடிப்படை சத்தியங்கள்லயே. சோ தேவனுக்கு பிரியமல்லாத விஷயங்கள், தேவன் நம்ம இடத்துல தவிர்த்திருக்கிற விஷயங்களே நம்ம புரிஞ்சிருக்கணும். அவைகளை விட்டு விலகுவதில் முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்படியணும், கீழ்படிச்சிருக்கணும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். அப்புறம் நன்மை செய்ய நீங்க நாடுங்கள் நாம், நெக்ஸ்ட் அது கூட தேவன் நம்ம கிட்ட அங்க எதிர்பார்க்கிறார். சோ கீழ்படிதல் முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல அங்க இருக்கணும். கண்டிப்பா கெட்ட வார்த்தை நம்ம பேசுறது மேக்சிமம் விட்டுடுக்கும். கண்டிப்பா இன்னும் சில சின்ன சின்ன பொதுவான பலவீனங்கள், ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் புதிய சிருஷ்டிக்கு ஆகாத விஷயங்கள் இருக்கலாம். பாருங்க இதெல்லாம் நான் அப்படியே தான் பேசுறேன், ஜெனரலா பர்டிகுலரா சொல்லல, ஏன்னா நமக்கு தெரியும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த கீழ்ப்படிதல் தேவன் இடத்துல இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் சரி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்முடைய குடும்ப விஷயங்கள்ல இருக்கணும் கண்டிப்பா. அங்கே கூட சில அருமையான பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒரு குடும்பம்னு சொல்லிட்டா அதுல கணவனுக்கு மனைவி பிள்ளைகள் மேல இருக்கிற பொறுப்பு இருக்குது, மனைவிக்கு கணவன் பிள்ளைகள் மேல இருக்கிற பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாட்ட அம்மா அப்பாக்கு பிள்ளைகள் மேல. ஒருவேளை எல்லாருமே கான்சன்ட்ரேட்டடா இருந்தா ரொம்ப ஆசீர்வாதம், இல்லாட்டி கூட இருக்குது. சோ ஒரு குடும்பத்துல உங்களுக்கு என்ன என்ன பொறுப்புகள் கடமைகள் இருக்குதோ அந்த அந்த விஷயங்களை முதல்ல தேவனுடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்படியுங்க. ஒரு கணவன்னா மனைவியின் மேல அன்பு செலுத்தி அவங்களான அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு எந்த விதத்திலும் அந்த விஷயங்களை நாம வந்து குறை வைக்காதவர்களா தேவன் சித்தம் செய்யுங்க. ஆனா சில சமயங்கள் ஆயிடும் பலவீனம். சோ அந்த கடமைகள் பொறுப்புகளை தேவனுடைய பார்வையில எந்த அளவுக்கு நிறைவேற்றணுமோ அந்த அளவுக்கு நிறைவேற்ற தவறிட்டு தேவனுடைய காரியங்களும் அதீத முக்கியத்துவம். சோ அங்க வந்துட்டு தேவன் சொல்வார், இல்ல முதல்ல நீங்க இது நீங்க கீழ்ப்படியணும். சோ அதே போலதான் அங்க மனைவி விஷயத்துல கூட சிஸ்டர்ஸ் கூட. சோ கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் பிரதானமே வசனங்களின் படி தேவ சித்தத்தின் படி, அப்புறம் தேவனுடைய சித்தம். சோ இதெல்லாம் என்னன்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை அங்க முதல்ல தேவன் பார்வையில அங்க நாம் எல்லா விஷயத்தையும் நாம் நிறைவேற்றிட்டு அங்க செய்யணும். சோ இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சி காலத்துல நாம தவற விடுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பா குறைகள் அங்க இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் நாம சொல்லுவோம் கண்டிப்பா இந்த இந்த பாயிண்ட் சொல்லும் போது ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தா சரி செய்யறதுதான் புதுசாலா வரக்கூடாது, அது நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு புது பிரச்சனைகள். சோ அப்போ ஒருவேளை குறைகள் இருக்கும் பட்சத்துல முதல்ல அதை கலந்து போடுவதற்கு இந்த விஷயம். சோ அப்போ தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நெக்ஸ்ட் முக்கியமா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளுடைய சபையின் கடுத்த காரியங்கள்ல தேவன் நமக்கு சில பொறுப்புகள் சில கட்டளைகள் கொடுக்கிறார். கடைபிடிக்கணும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவம் மறுபோல் ஒரு எக்லீஷாவா வரப்போகுது. சோ அப்போ இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். சோ வலி பார்க்கணும் நான் கீழ்ப்படிதல் உங்கள் இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். சோ தேவன் கிட்ட நாம் எந்த விதத்துல எந்த விஷயங்கள்ல கீழ்ப்படிதல் காமிக்கணும்னா ஒரு சில உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கிறோம். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா தேவனுக்கு பிரியம் உள்ளதா இருக்கணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வீட்டார் கூட இருக்கக்கூடிய நம்முடைய கடமை பொறுப்புகள்ல எல்லாம் நாம முதல்ல தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படிஞ்சு நடந்துட்டு அந்த நிலைமையில இருந்து பலிகள் செய்யும் பொழுது தேவன் ஏற்றுக்கொள்கிறார், சந்தோஷப்படுறார். சோ அப்போ பலியை பார்க்கலாம் கீழ்படிதல் நாம் சொல்லப்போது இதெல்லாம் முக்கியம் சகோதர சகோதரிகளே. சோ அடுத்த விஷயம் நாம் அங்க பார்க்கும் போது நீதி. சோ பலியை பார்க்கலாம் நீதியும் நியாயமும் செய்வது நான் விரும்புறேன். சோ தேவன் சொல்லும் போதே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நீங்க பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது நீதி தவறிடுவீங்க. ஆனா அந்த சமயங்களில் நீங்க நீதி முதல்ல செய்யணும், அப்படி செஞ்சுட்டு பலி செலுத்தும் போது நான் சந்தோஷப்படுறேன். சோ அப்ப நீதி நமக்கு தெரியும், இது ரொம்ப ஷார்ட்டா முடிக்கலாம். சோ தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம் அப்படிப்பட்ட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்கள் நாம். நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த நீதி என்பது மிக மிக முக்கியமாக அங்க வரணும். எல்லா விஷயங்களையும் கணவன் மனைவி இடையில இருக்கிற விஷயங்கள், சகோதரன் சகோதரியினுடைய உறவுகள்ல நீதி, அப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் பெற்றோர் பிள்ளைகள் என்கிற விஷயத்துல நீதி நாம தவறவே கூடாது. சில விஷயங்கள் நம்ம ஜஸ்டிஸ் வெளிப்படுத்தணும். சோ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. தேவன் கூட சொல்றார் இல்லைங்களா, மத்தேயு 6:33 முதலாவது நீங்க என்ன தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை அப்புறம் அவருடைய நீதி ஃபர்ஸ்ட் தேடுங்க. சோ கிறிஸ்தவருடைய குண லட்சணத்துல நீதி ரொம்ப வருது, முதல்ல முதல்ல நீதி வருது சகோதர சகோதரிகள். எப்படின்னா அந்த நீதி தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படுவது நீதி, அந்த நீதி முதல்ல வருது. நெக்ஸ்ட் வருது முக்கியமான குணலட்சணங்கள், அன்பு, மற்ற விஷயங்கள். முதல்ல நீதி நம்முடைய தனிப்பட்ட விஷயத்துல தேவன் கிட்ட சதா வசனம், முதல்ல நீதி தேவன் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்படிச்சு நடக்கிறதின் மூலம் அந்த நீதி வெளிப்படுத்தணும், உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். எல்லா விஷயத்திலையும் எல்லா உறவு முறைகளிலும் எல்லா பிரயாசங்களிலும் அந்த நீதி வெளி வரட்டும், அதை நீங்க நேசிங்க முதல்ல. நெக்ஸ்ட் மற்ற கேரக்டர்ஸ் நீங்க பாருங்க. அப்போ நீதி கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். சில சமயங்கள்ல நம்முடைய விஷயங்களுக்கு மாத்திரம் நாம நிறைய இரக்கம் கிருபை காமிப்போம், நம்முடைய சகோதர சகோதரர்கள் விஷயத்துல அப்படி காமிக்க மாட்டோம். இது நம்முடைய பலவீன சுபாவத்தினுடைய தன்மை. ஆனா சகோதர சகோதரிகளே கண்டிப்பா அப்படி இருக்கிறது நீதி அல்ல. சோ அப்போ நம்முடைய பேச்சுல நம்முடைய செயல்பாடுகள்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளுடைய விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சும் நம்முடைய பிரயாசங்களும் நடவடிக்கைகளும் தேவனுடைய பார்வையில நீதிக்கு உட்பட்டதா இருக்குதா, நாம் அந்த அந்த விஷயத்தை நாம் அங்க கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த வகையில பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அங்க சொல்றார், வலிய பார்க்கலும் சில சமயங்கள்ல உங்கள் இடத்துல நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு முதலாவது கீழ்ப்படிஞ்சு அதன்படி நீதியும் நியாயமும் செய்வது உகந்ததா இருக்கும் என்று நான் நம்புறேன், விரும்புறேன் உங்ககிட்ட. சோ அந்த விஷயத்துக்கு நீங்க கவனம் செலுத்துங்க நீதி சகோதர சகோதரிகள். சோ நம்முடைய வாழ்க்கையில அது கூட நாம கவனிக்கணும். கண்டிப்பா இவைகள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா பாருங்க, விசேஷமா இந்த பலியின் உடன்படிக்கைக்குள்ள நாம பிரவேசிச்சிருக்கும் பொழுது நாம கண்டிப்பா நம்முடைய நினைவுகள்ல எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்றுதான் பார்க்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்கள், என்ன ஆகும்னா அடிப்படையும் முக்கியமுமான இந்த விஷயங்களை நம்ம தவற விடுவதற்கு அநேக வாய்ப்புகள். அதனாலதான் அங்க இந்த வார்த்தைகள் தேவன் அங்க சொல்றான், இதெல்லாம் பேசிக் பிரின்சிபல்ஸ் தான், ஆனா நீங்க மறக்கவே கூடாது, நீங்க விடவே கூடாது, கவனத்திலிருந்து எடுக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமா உங்க மனதுல இவைகள் எல்லாம் இருந்துட்டு இவைகளோடு நீங்க வந்துட்டு பலி ஆகணும், அந்த மாதிரி பலி தான் பரிசுத்தமான பலி, அந்த மாதிரி பலி தான் நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற அங்கீகரிப்பேன். சோ அப்போ பலி செலுத்துவது எந்த அளவுக்கு நமக்கு அவசியமோ நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற விஷயத்துல, நம்ம உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற விஷயத்துல அதே அளவுக்கு தேவனுடைய இந்த முக்கியமான கற்பனைகளை நினைவுல வைத்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இது புதிதாக வந்தவர்களுக்கு மாத்திரம் இல்ல, ஏற்கனவே இந்த அழைப்பில் இருக்கிற அவர்களையே போன்ற நமக்கும் கூட ரொம்ப அவசியம் சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம ஒரு பொதுவான வாக்கியம் தான் சொல்றோம், மீதி விஷயங்கள் உங்கள் கையில தான் விடுறோம், நம்ம சிந்திக்கணும் எல்லா விஷயங்களும் எப்படி இருக்கு. சோ அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பலியை பார்க்கலாம் இரக்கம் செய்வதே நான் உங்களிடத்துல விரும்புறேன். சோ இரக்கம் an element of love. சோ இரக்கம் சொல்லும் பொழுது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு, அன்பு. சோ தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா உங்களுக்குள்ள அன்பு இருக்கணும் மெயினா. சோ சில சமயங்கள்ல உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கையில பணிகள் மாத்திரம் வெளியாக இருந்த விட அந்த அன்பான குணலட்சணங்கள் கூட உங்களுக்குள்ள அங்க வரணும், மறந்துடாதீங்க. சோ இது நாம் சொல்லுவது பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ தெய்வீக குணலட்சணம் அன்பு. கண்டிப்பா நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் நாம கேட்டிருக்கிறோம். அந்த தேவ அன்புல நாம எப்படி நாளுக்கு நாள் பெருக வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய பலியின் ஜீவியத்துல கண்டிப்பா அந்த பலிகளை முழு உத்வேகத்தோடு செலுத்தக்கூடிய விஷயங்கள்ல அநேக சமயங்கள்ல நம்முடைய அன்பு தணிஞ்சு போறக்கு வாய்ப்புகள் இருக்கு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். இது நமக்கு தெளிவா இருக்குது. சோ அப்ப அந்த அன்பு நம்ம கவனத்துல கொள்ளாம, அந்த தெய்வீக குணலட்சணம் அதனுடைய முக்கியத்துவம் கவனத்துல கொள்ளாம, அது இல்லாத பலிகள் தேவனுக்கு செலுத்தும் போதுதான் தேவன் சொல்றார், இல்ல மகனே மகளே அது எனக்கு ரொம்ப பிரியம் இல்ல. சோ பலி பார்க்கணும், உங்ககிட்ட அந்த இரக்கம் அந்த அன்பு உங்களிடத்துல வெளிப்படணும், டிவைன் குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள அங்க வெளிப்படுத்தணும். அதனால தான் கர்த்தர் இயேசு அங்க சொல்லும் போது வசன வாசிங்க மத்தேயு 5:23-24 வசனம். ஏன் வந்து கர்த்தர் இயேசு இந்த வசனம் பேசணும் சகோதர சகோதரிகளே? கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால தான். சார் நீங்க பலி செலுத்துவீங்க, பலிபீடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன், நீங்க கூட முழு உற்சாகமா உங்களுடைய முழு திறனை எல்லாம் எடுத்து நீங்க செய்வீங்க, கண்டிப்பா செய்வீங்க. ஆனா அப்படி பலி செலுத்தும் போது கண்டிப்பா நீங்க சில விஷயங்கள் தவற விட்டுடுப்பீங்க. பாருங்க, உங்கள் சகோதரன் கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன மன தாங்கல் இருந்திருக்கலாம். இப்ப தேவன் சொல்றாரு, இந்த ரெண்டு சம்பவத்தையும் நான் தொடர்பு படுத்துறேன். சோ முதல்ல அப்படி ஏதாவது ஒரு சகோதரன் இடத்துல உங்களுக்கு அன்பின் நிமித்தம் சில கடன்கள் இருந்துச்சுன்னா, ஏதாவது கஷ்டங்களே துக்கங்களே இருந்துச்சுன்னா அதோடு வந்துட்டு நீங்க பலி செலுத்த வேண்டாம். ஆனா இப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ஒரு வேளை கர்த்தர் இயேசு அந்த சம்பவம் முன்னு கொண்டு வரா, இது மாதிரி நடக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு, பட் நீங்க அப்படி செய்யக்கூடாது. நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு பிரியம் இல்லை. சோ என்ன பண்ணுங்க, முதல்ல பலி கீழே வச்சுட்டு போயிட்டு அந்த அந்த கடமை நிறைவேற்றுங்க. முக்கியம் குவாலிட்டிஸ்ல காமிங்க, அன்பின் குணலட்சணங்கள் உங்களுடைய சகோதரத்துவத்துக்குள்ள பிரதானமா இருக்கட்டும். அதுல வந்து எந்த கடனும் வைக்காதீங்க, அன்பு செலுத்துற விஷயத்துல, இரக்கம் செய்யற விஷயத்துல. அதுல கடன் வச்சுட்டு நீங்க பலி செலுத்த வர வேண்டாம். முதல்ல அந்த கடன் சரி பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த பலி அங்க செலுத்துங்க. ஏன் சொல்லணும்னா, கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் அது கொஞ்சம் இந்த ஓட்டத்துல அனுபவப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளா நாம் இருக்கும் பட்சத்துல நமக்கு நல்லா தெரியும் எவ்வளவு சந்தர்ப்பங்களே நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டிருது, இருக்குது எல்லாருக்குமே. ஆனா நாம் என்னதான் பாக்குறோம்னா வசனத்துல, ஆனா அது தேவன் அங்கீகரிக்கிறாரா விரும்புறாரா, அப்படி இல்லைன்னா வேற என்ன எதிர்பார்க்கிறா வேற என்ன விரும்புறா? சோ அதுதான் நாம் இங்க அங்க பாக்குறோம். அப்போ பலி பார்க்கணும், கண்டிப்பா அந்த இரக்கமே அந்த அன்பு ரொம்ப முக்கியம் சில சமயங்கள்ல. ஏன்னா நாம ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா நம்முடைய இறுதியான சோதனை அந்த பூரண அன்புல இருக்கும். அன்பு விஷயத்துல நாம தேவனுடைய அன்புல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோங்கிற விஷயத்துல, அப்போ அந்த அன்புல நாம கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் சகோதர சகோதரிகள். சோ கண்டிப்பா இந்த சோதனைகள் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரீதியான சோதனைகள் அதிகமாகும். சோ அப்போ நம்ம அதை கவனம் செலுத்தணும். சோ அப்போ இது ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, புதிதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் கூட கவனத்துல வைக்கணும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, தேவன் நம்ம நிலத்துல அந்த பலியை எதிர்பார்க்கிறார். நாம செய்யறோன்னு முன் வந்துட்டு ஒப்பு கொடுத்திருக்கும் போது கண்டிப்பா இந்த தருணத்துல இந்த வசனங்களுக்கு நாம கவனத்தை திருப்பது அவசியம். அதே போன்று தேவன் நம்ம இடத்துல அவருக்கு கற்பனைகளுக்கான கீழ்படிதல், அவருக்கு அவருடைய பார்வையில நீதி எல்லா விஷயத்திலையும் நாம செய்யறது, நீதியா நடந்து கொள்வது, அதே சமயத்துல அவர்கிட்ட மாத்திரம் இல்ல அவருடைய மற்ற பிள்ளைகள் கிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகள் கிட்ட அந்த அன்பின் குணலட்சணங்கள் வெளிப்படுத்துறது தேவன் ரொம்ப விரும்புறார். சோ அது ஒரு ஹாஃப்னா இது இன்னொரு ஹாஃப், அது ஒரு பாதி இது இன்னொரு பாதி, ரெண்டுமே சேர்த்து தேவன் அங்க விரும்புறா, ரெண்டுமே சேர்த்து தான் நாம கொடுக்கணும். அப்போ ஒரு பாதிக்கு மாத்திரம் கவனம் செலுத்தினவர்களா இல்ல, ஒரு பாதிக்கு மாத்திரம் பிரயாசம் செஞ்சுட்டு இரவு பகலா நம்முடைய முழு சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்கறது மாத்திரமல்ல, இன்னொரு பாதியில கூட நம்முடைய இருதயங்களை நாம செலுத்தணும், ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ இங்க பார்க்கும் போது பலிய பார்க்கினோம் அந்த இரக்கம் அன்பு செய்வதில் நான் சில சமயங்களை விட விசேஷமா விரும்புறேன் தேவன் சொல்றார். அடுத்த வசனத்துல நாம பார்க்கிற விஷயம், சோ இந்த பலியை பார்க்கிலும் உங்கள் இடத்துல நான் என்ன விரும்புறேன் என்று பார்க்கும்போது, தேவனை அறிகிற அறிவில நீங்கள் எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கணும். எவ்வளவு முக்கியமான பிரின்சிபல் நமக்கு தெரியும். யோவான் 17 அதிகாரம் 3 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அது நித்திய ஜீவனுக்கான தகுதி அங்க சொல்றான். வசனம் தேவன் அவங்களுடைய குமாரன், அவங்கள் மனுக்குலத்துக்காக ஏற்படுத்திருக்கிற தெய்வீக திட்டம், அந்த திட்டத்துல விசேஷ ரட்சிப்புக்கான சபையினுடைய திட்டம், இதையெல்லாம் பற்றி நீங்க அறியணும், ரொம்ப முக்கியம் அந்த அறிவு. இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம படிக்கலாம். சோ இந்த தேவனுடைய ஞானத்துல நாம வளர்வது ரொம்ப முக்கியம். பாருங்க, பலி பார்க்கிறோம் சில சமயங்கள்ல தேவனை பற்றி அறிகிற அறிவுல நீங்க வளர்வது நான் விரும்புறேன். தேவன் அங்க சொல்லும் பொழுது நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஆனா கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்ப்போமானால் சகோதர சகோதரிகளே, நம்ம உடன்படிக்கை செய்திருக்க அநேக வருஷங்கள் கடந்திருக்கிற சகோதரனாகவோ சகோதரியாகவோ அங்க இருக்கலாம். இன்னும் ரொம்ப விஷயம் விசேஷமா, தேவ சித்தத்தின்படி நம்மை பலியாக அர்ப்பணிப்பதுல எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கிற சகோதரனா சகோதரியா இருக்கலாம். அவருடைய அறுவடை வேலையில அவருக்காக முழுவதும் அர்ப்பணிச்சிட்டவங்களா கூட நாம் இருப்போம், விசேஷமான பிரயாசங்கள் ஏறெடுத்துட்டு கொண்டு இருப்போம். ஆனா கொஞ்சம் அந்த சுய பரிசோதனை நாம் செஞ்சு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நம்ம கவனம் குறைவா இருந்திருக்கிறோம் தெரியும். இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நிறைய பிரயாசம் ஏறெடுத்துட்டு இருக்கோம், கிளாசஸ் போறது, எக்லீஷியாஸ் எடிஃபை பண்றது, அதுக்கான முயற்சிகள் நிறைய செய்துட்டு, ஆனா தனிப்பட்ட ரட்சிப்புல அந்த தனிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியின் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன ஆவிக்குரிய ஆகாரங்கள்லாம் எவ்வளவு அவசியமோ அதெல்லாம் தவற விட்டுட்டு, அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கான தனிப்பட்ட ஒரு படிப்பு, ஆழ்ந்த தியானம் தேவனுடைய வசனங்கள்ல அதெல்லாம் ரொம்ப குறைவாயிட்டு தனிப்பட்ட நம்முடைய புது சிருஷ்டி ரொம்ப பலவீனமாயிருக்கிறது நாம அங்க உணரலாம். சோ அப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த ரீப்ரின்ஸ் வால்யூம்ஸ் கைகள்ல தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப ஏன் மனசு தொட்டு சொல்ல முடியுங்களா, எத்தனை பேர் நம்ம வந்துட்டு அதோட அடிக்கடி ஒரு தொடர்புல அங்க இருக்கிறோம், நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக அந்த தேவனை பற்றி அறிகிற அறிவுல இவைகளை எந்த அளவுக்கு நாம பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம சிந்திச்சோம்னா கண்டிப்பா ரொம்ப கம்மி தான். ஆனா அது விருப்பமா இருக்குங்களா? சோ புதிய சிருஷ்டி பலம் இல்லாம எப்படி புது சிருஷ்டிக்கான வேலைகள் வந்து செய்ய முடியும், ரொம்ப கஷ்டம். சோ இது தனிப்பட்ட அனுபவத்துல கூட நாம உணர்கிறோம், சில சமயங்கள்ல தேவனுக்காக வேலை செய்யறோங்கிறதுல கவனம் இருக்கும், ஆனா நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யாம நாம அங்க இருப்போம் சகோதர சகோதரிகள். சில வசனங்கள் வாசிங்க, எபேசியர் 1:17 வசனம்,
நம்முடைய கர்த்தர்
தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானம் அறிந்து தரார். குலசேர் 1:10. தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடைங்க. நல்ல வார்த்தை, தமிழ் வார்த்தை. சோ தேவனை அறிகிற அறிவுல, அவருடைய திட்டங்கள் பற்றி அறிகிற அறிவுல, வசனங்களின் தியானத்துல நீங்க விருத்தி ஆகணும். என்ன மாதிரி ஒரு ஒரு ஆலோசனைகள், அறிவுரைகள் அப்போஸ்தலர்கள் நமக்கு தராங்க பாருங்க. சோ அந்த அறிவுல நீங்க நிக்க கூடாது. 53 கேட்டு கான்சன்ட்ரேட் ஆயிட்டு கொஞ்சம் வந்துட்டு அது மரண பரியந்தம் இன்க்ரீஸ் ஆகணும், பெருகணும். விருத்தி ஆயிட்டு விருத்தி ஆயிட்டு விருத்தி ஆயிட்டே இருக்கணும். நான் விரும்புறேன் சொல்றாங்க இன்னொரு வசனம், ரோமர் 11:33. பாருங்க இதெல்லாம் எவ்வளவு ஆழமான விஷயங்கள் என்று அங்க சொல்வதை நாம பாக்குறோம். சகோதர சகோதரிகளே, சோ நம்ம என்ன கருத்து நாம முன் வைக்கிறோம் அப்போ, சோ பலி அவசியம். அதே சமயத்துல உங்களுடைய சொந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டிய விஷயத்துல ஒரு புது சிருஷ்டியா உங்களுக்கான ஆகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டே இருக்கணும். தேவனுடைய வசனங்கள்ல இருக்கும். சோ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கண்டிப்பா, சோ புதிதாக ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நுழைந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் கரங்கள்ல நாம தேவன் கிருபையில பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா உபகரணங்கள், தேவனுடைய திட்டத்தின் பற்றின அறிவுல வளர்வதற்கு ஏதுவான உபகரணங்கள், வால்யூம்ஸா இருக்கட்டும், ரீப்ரிண்ட்ஸா இருக்கட்டும், மேகசின்ஸா இருக்கட்டும், அதுக்குள்ள எல்லாம் அந்த அவரை பற்றி அவருடைய திட்டம் பற்றின ஞானம் புதஞ்சு கிடக்குது நாம பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கு. சோ அதுல கவனம் குறைவா இருக்க வேண்டாம். சோ அப்போ கண்டிப்பா அந்த ஞானத்துல விருத்தி அடையிற ஜனங்களா இருக்கணும். கண்டிப்பா அந்த எபேசியர் 6 நாம பார்க்கிற சர்வாயுத வர்க்கம் இல்லைங்களா, சோ ரட்சிப்பு என்னும் தலை சீரா, சோ த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், சோ ரட்சிப்பின் திட்டம் பற்றின அறிவுல நீங்க நல்லா வளர்ந்து இருந்து உங்களை காத்து கொள்ளுங்க. நீங்க அது உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த அந்த ரட்சிப்பின் திட்டம், அதனுடைய அம்சங்கள் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு. சோ அந்த அறிவுல நீங்க விருத்தி ஆக வேண்டியது அவசியம். சின்ன சின்ன வசனங்கள் தான் நாம அங்க முன் வைக்கிறோம். சோ பலி பார்க்கலாம். இங்க நாம பார்க்கும் போதே சகோதர சகோதரிகளே, தேவனை அறிகிற அறிவு. சோ இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு மேல எல்லாம் இல்ல, சம சரி சமமா தான் தேவன் வைக்கிறார். பலி ரொம்ப அவசியம். அதுக்காகத்தான் நான் உங்களை அழைச்சிருக்கிறேன், அதுக்காகத்தான் நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, அதுலதான் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா அதே சமயத்துல சில அடிப்படை விஷயங்கள் மறந்துடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வழி பார்க்கலாம், கீழ்படியணும் நீங்க, வழி பார்க்கலாம் நீதி செய்யணும் நீங்க, வழி பார்க்கலாம் நீங்க அன்பு அதனுடைய குண லட்சணங்கள்ல வளர்ச்சி அடைந்து கனிகள் தருகிறவர்களா இருக்கணும். வழியை பார்க்கலாம் தேவனுடைய ஞானத்தை, அவரை பற்றி அறிகிற அறிவினால் உங்களை காத்துக்கொள்ளுங்க, உங்க நடையை காத்துக்கொள்ளுங்க, உங்க வளர்ச்சி பாதுகாத்துக் கொள்ளுங்க அங்க சொல்றாங்க சகோதர சகோதரிகளே. சோ அப்போ பாருங்க, ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கும் போது ஒன்னு மேல அதிக கவனம், இன்னும் மேல இன்னொன்னு மேல கவனக்குறைவு வேண்டாம். அதுதான் இந்த வசனங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த கருத்து. சோ இறுதியா நாம சொன்னோம்னா, பலியை பார்க்கலாம் தேவன் பலி செலுத்தக்கூடிய அவருடைய பிள்ளைகளாகி நம்மிடத்துல அதற்கே ஈடாக இருக்கக்கூடிய இந்த அருமையான குண லட்சணங்கள் அங்கு எதிர்பார்க்கிறோம். பாருங்க, இந்த 4 வசனத்துல பார்த்திருக்கிறோம், கீழ்ப்படிதல், நீதி, அப்புறம் அன்பு, அப்புறம் சொல்லும் போது தேவனை பற்றி அறிகிற அறிவு. 4 எதனுடைய எதை குறிக்குதுன்னா, அந்த தேவனுடைய 4 பிரதானமான குண லட்சணங்கள். சோ கீழ்படிதல், நாம் எப்படி தேவன் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியும், நம்ம பலத்திலையா இல்ல, தேவனுடைய பலத்துல. சோ எந்த அளவுக்கு அவருடைய கற்பனைகளுக்கு நாம கீழ்படிய முயற்சி செஞ்சு நம்மை உட்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வி ஆர் க்ரோயிங் இன் த பவர் ஆஃப் காட். அதான் சொல்றோம், நம்ம தேவனுடைய வலமையில பலத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டு பலன் அடைகிறோம். சோ கண்டிப்பா அந்த கீழ்படிதலுக்கு குறிக்குது தேவனுடைய வலமையில நாம் நிலைநிறுத்தப்பட்டு அதுல நாம பலம் அடைகிறது. நெக்ஸ்ட் நீதி முக்கியமான குண லட்சணம், அடுத்து அன்பு, அடுத்து ஞானம். சோ இந்த வசனங்கள்ல தேவன் சொல்லும் போது பலிய பார்க்கிறோம், இந்த நான்கும் நான் எதிர்பார்க்கிறேன் சொல்லும் போது அந்த நான்கில் என்னதான் இருக்குன்னா அந்த டிவைன் குவாலிட்டிஸ் அட்ரிபியூட்ஸ், அந்த தெய்வீக குண லட்சணங்கள் பலி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். நீங்க பலியின் ஜீவத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறீங்க, அதே வேளையில இந்த நான்கு குண லட்சணங்கள்ல குமாரனுடைய சாயல் போக்க வளர்வதில் கவனம் குறைவா இருந்தாதீங்க. நியாயமா பார்த்தா நீங்கள் பலி செலுத்துறதே அதுக்கு மத்தியில இந்த குண லட்சணங்களை வளர்த்து கொள்வதற்காகத்தான். சோ நம்ம செய்யற பலிகள்னால நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் தெய்வீக குண லட்சணங்களுக்குள்ள. சோ அப்போ எதற்காக பலி செலுத்தணுமோ அந்த நோக்கத்தையே நீங்க தவற விட்டுடாதீங்க. என்னன்னா அந்த தெய்வீக குண லட்சணங்கள்ல நாம் வளர வேண்டும். சோ இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணின சகோதர சகோதரிகளுக்கும் சோ பலிக்கு ஈடாக தேவன் விசேஷமா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அந்த விஷயங்களுக்கு நம் கவனத்தை அங்க திருப்பி இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். பலியோடு கூட இந்த தெய்வீக குண லட்சணங்கள்ல நம்ம வளர்வதற்கான நியாயமான ஜாக்கிரதை உணர்வு எச்சரிப்பு பிரயாசங்கள் அவசியம். சோ இந்த விஷயத்தை ஒரு அருமையான சம்பவத்துல நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாடுல லூகா எழுதின சுவிசேஷத்துல கர்த்தர் இயேசு கிட்ட நம்ம அங்க பார்க்கிறோம் என்ன சொல்றார். அவர் அந்த 70 பேரை வந்துட்டு அனுப்புறார், நீங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அசுத்த ஆவிகள் துரத்தி வல்லமையா ஊழியம் செய்யுங்க. சோ எல்லாரும் போய் அந்த ஊழியம் செஞ்சுட்டு சந்தோஷமா வந்து கர்த்தர் இயேசு கிட்ட பதில் சொல்றாங்க. வசனம் வாசிங்க, லூகா 10 அதிகாரம் 17 வசனம். பாருங்க என்ன சந்தோஷமா வந்து சொல்றாங்க, அந்த 70 பேர் ரிட்டர்ன் ஆயிட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க சொன்னது போல நீங்க கொடுத்த வல்லமையில நாங்க ஊழியம் செய்யும் போது பிசாசுகள் கூட பயந்துட்டு போகுது. அது மாத்திரம் இல்ல, அதோடு கூட அவங்க எல்லா வேலையும் செஞ்சிருப்பாங்க, அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அதுல வெளிப்பட்ட தேவ வல்லமை அதனால தாங்கள் கண்டணிஞ்சிட்ட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து கொள்றாங்க. ஆண்டவரே நீங்க சொன்னது மாதிரியே செஞ்சோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, பிசாசுகள் கூட எங்களுக்கு கீழ்படியுது, ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க, எங்கள் பிரசங்கம் அப்படி இருந்துச்சு, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தாங்கள் ஏறெடுத்துட்ட அந்த பிரயாசங்கள் பத்திட்டு அங்க வந்து பேசும்போது கர்த்தர் இயேசு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா 20 வசனத்துல வாசிங்க, பாருங்க என்ன ஆச்சரியமான பதில். அவர் தான் அனுப்பினார், அவருடைய வல்லமையில போய் அவர்கள் செய்த காரியங்கள் அதனுடைய சந்தோஷங்கள் பத்தி வந்து சொல்றாங்க. ஆனா கர்த்தர் இயேசு கொஞ்சம் கூட ரியாக்ஷன் காமிக்கல, இதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க. நீங்க சந்தோஷப்பட்டா ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படணும், உங்க பேர் பரலோகத்துல எழுதப்பட்டது. என்ன அர்த்தம் இது? ஏன் கர்த்தர் இயேசு இப்படி பேசணும்? சீஷர்கள் சந்தோஷத்துல அவரும் பங்கு பெற்றிருக்கலாம், ஆனா அந்த சமயங்கள்ல பங்கு பெற விரும்பல. அவர் ஒரு சீரியஸான ஆலோசனை சொல்றார், ஆமா நீங்க போய் தேவனுடைய வேலைகளை செய்யறது இல்ல, தேவனுடைய வல்லமை உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு புரியும், ரொம்ப சந்தோஷமாவீங்க. என்ன ஆகும் விளைவு? உங்களுடைய முழு கவனம் எல்லாம் இதுலயே போயிட்டு இருக்கும், அந்த சந்தோஷத்திலேயே உங்களை நீங்க நிலைநிறுத்தி கொண்டுடுவீங்க. பலிகள் ஏறெடுத்து பலிகள்னால உங்களுக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி இதுலயே இருந்துடுவீங்க. ஆனா நியாயமா நீங்க இதுக்காக சந்தோஷப்படக்கூடாது. நீங்கள் சந்தோஷப்படணும்னா அது உங்களுடைய சொந்த ரட்சிப்பு நிறைவேறும் போதுதான். சோ அப்போ உங்கள் கவனம் உங்கள் சொந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கான காரியங்கள் மீது இருந்தே அதற்கடுத்த விஷயங்களுக்கு போயிட வேண்டாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. சோ இங்க அந்த நம்ம பார்க்கிறோம், உங்கள் சொந்த ரட்சிப்பு நிறைவேறணும்னா கண்டிப்பா இந்த காரியங்கள் மேல நாம கவனம் உள்ளவர்களா அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் நமக்கு புரிஞ்ச விஷயங்கள். சோ நம்ம கடைசியா ஒரு ரெண்டு ஆலோசனை உங்க முன்பு வைக்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ தேவன் நம்ம இடத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய கீழ்படிதல் முதலாவது எல்லா விஷயங்கள் அங்க எதிர்பார்க்கிறார். அதற்கு பின்பு அந்த கீழ்படிதலோடு கூடிய அந்த பலிகளை நம்ம இடத்துல அங்க எதிர்பார்க்கிறார். அது மாத்திரம் இல்ல, பலிகள் ரொம்ப அவசியம், ஆனா கிரீடங்கள் பலியில பலியினால மாத்திரம் வாங்குறது இல்லை. கிரீடங்கள் வாங்கணும், கிரீடங்களை டிசைன் பண்ற விஷயம் அந்த குவாலிட்டி நமக்குள்ள. அந்த பலிகள் செய்வதன் மூலம் என்ன மாதிரி குணலட்சணங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமோ அந்த குணலட்சணங்கள் பார்த்துதான் தேவன் நமக்கான அந்த கிரீடம் நமக்கு அங்க தருகிறார். சோ அப்போ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முக்கியம். சோ ரெண்டின் மேல நாம அங்க கவனம் செய்யக்கூடியவர்களா இருக்கு, செலுத்த வேண்டியவங்களா இருக்கு. இந்த நாள்ல விசேஷமா இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த பலியின் உடன்படிக்கையின் மூலம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகள், ஆம், நாம பலியாகுவதற்கு உள்ள வந்திருக்கிறோம். கண்டிப்பா பலிகள் நாம் தொடர்ந்து செலுத்தணும், வளர்ச்சி அடைந்துட்டே இருக்கணும். அதே வேளையில் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டு கொள்ளுகிற சில முக்கியமான கட்டளைகளை மறக்க வேண்டாம், சில அடிப்படையான விஷயங்களை மறந்துட வேண்டாம். அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்படுகிறது, நீதி செய்வது, அன்பு செலுத்துவது, தேவனுடைய திட்டம், அவரை பற்றி அறிகிற அறிவுல வளரக்கூடிய இந்த விஷயங்களே நம்ம கவனம் செலுத்தணும். சைவிதமான ஒரு சிந்தையில இன்னைக்கு மாத்திரம் இல்ல, தொடர்ந்து மரண பரியந்தம் நமக்கான அந்த ஓட்டத்துல நாம அங்க இருக்கணும். நாம கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம், அதுல ஒரு பந்தய பொருள் இருக்குது. சோ வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா சொல்லும் போது நீங்கள் ஓடுங்கள் இல்ல பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எப்படி ஓடுனா நாம பெற்றுக்கொள்ளுவோம், சிந்திங்க, தியானிங்க, தேவனுடைய சித்தம் அறிந்து கொள்ளுங்க, அர்ப்பணிங்க. தேவன் தாமே பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.